பாடம் 71. பணிவாக இருப்பது இறை விசுவாசிகளிடம் கனிவாக இருப்பது. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நம்பிக்கையாளர்கள் யார் உண்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வீராக. 26வது அத்தியாயம் 215வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் எவரேனும் தனது தீனை விட்டு திரும்பி விடுவாராயின் திரும்பி போகட்டும். அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை தோற்றுவிப்பான். அவர்கள் எத்தகையவர்களாயிருப்பார்கள் எனில் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் கடும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நிந்திப்பவர்களின் எந்த நிபந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹுவின் அருளாகும். தான் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் அருளுகின்றான். மேலும் அல்லாஹ் பரந்தவளங்களின் உரிமையாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். 5வது அத்தியாயம் 54வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? பாருங்கள், நீங்களே அதனை அருவறுப்பாய் கருதுகின்றீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். 49வது அத்தியாயம் 12வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் பெரும் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்வார்கள், ஏதோ ஒரு சில பிழைகளை தவிர. சந்தேகமின்றி உம் இறைவனின் மன்னிப்பு மிகவும் விசாலமானதாகும். அவன் உங்களை எப்போது மண்ணிலிருந்து படைத்தானோ, மேலும் எப்போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிற்றில் கருவாக இருந்தீர்களோ, அப்போதிருந்தே உங்களை அவன் நன்கு அறிந்திருக்கின்றான். எனவே நீங்கள் உங்களை தூயவர்கள் என முடிவு கட்டிக் கொள்ளாதீர்கள். உண்மையில் யார் இரையச்சமுடையவர் என்பதை அவனை நன்கறிகின்றான். 53வது அத்தியாயம் 32வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பிறகு உச்சிகளில் இருக்கும் இவர்கள் பெரும் மனிதர்கள் சிலரை அவர்களுடைய முகக்கூறுகள் மூலம் அறிந்து அவர்களை அடைத்து கூறுவார்கள், பார்த்தீர்களா, உங்களுடைய கூட்டத்தினரும் நீங்கள் பெரிதாக கருதி வந்த சாதனங்களும் இன்று உங்களுக்கு எப்பலனையும் அளிக்கவில்லை. மேலும் அல்லாஹ் இவர்களுக்கு எந்த அருளையும் வழங்கிட மாட்டான் என்று யாரை பற்றி நீங்கள் சத்தியம் செய்து கூறினீர்களோ அவர்கள் தானே இந்த சொர்க்கவாதிகள் என்று அவர்களை நோக்கியே கூறப்படும், நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்தில், உங்களுக்கு யாதொரு அச்சமும் இல்லை, நீங்கள் துயரப்படவும் மாட்டீர்கள். 7வது அத்தியாயம் 48 மற்றும் 49வது வசனங்கள். ஹதீஸ் 602. இயாத் இப்னு ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பணிவாக இருங்கள். ஒருவர் மற்றவரை விட பெருமை கொள்ள வேண்டாம். ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என அல்லாஹ் என்னிடம் இறை செய்தி அறிவித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2865. ஹதீஸ் 603. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தர்மம் செய்வது சொத்தில் எதையும் குறைத்து விடாது. மேலும் ஓர் அடியான் பிறரை மன்னிப்பதன் மூலம் அல்லாஹ் அவரது கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. மேலும் அல்லாஹுக்கு ஒரு அடியான் பணிந்தால் அவருக்குரிய தகுதியை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2588. ஹதீஸ் 604. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்களை கடந்து செல்லும் போது சிறுவர்களுக்கும் சலாம் கூறுவார்கள். இவ்வாறுதான் சிறுவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறுபவர்களாக இருந்தார்கள் என்றும் கூறுவார்கள். புகாரி 6247, முஸ்லிம் 2168. ஹதீஸ் 605. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனாவின் அடிமை பெண்களில் ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்து தன் பிரச்சனைகளை தீர்த்திட தான் விரும்பிய இடத்திற்கு அழைத்து செல்லலாம் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எளிய நிலை இருந்தது. புகாரி 6072. ஹதீஸ் 606. அஸ்வத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது. தன் குடும்பத்தாருக்கு உதவி புரிவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு புறப்பட்டு செல்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். புகாரி 676. ஹதீஸ் 607. அபு ரிஃபா தமீம் இப்னு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வந்தேன். அப்போது அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். இறை தூதர் அவர்களே, மார்க்கத்தை அறியாததால் மார்க்கம் பற்றி கேட்க ஒரு வெளியூர்வாசி வந்துள்ளார் என்று நான் கூறினேன். அப்போது ஒரு நாற்காலி கொண்டு வரப்பட்டது. அதில் உட்கார்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து தந்தவற்றிலிருந்து எனக்கு கற்றுத்தந்தார்கள். பின்பு உரை நிகழ்த்திட திரும்பி உரையை தொடர்ந்து பேசி முழுமைப்படுத்தினார்கள். முஸ்லிம் 876. ஹதீஸ் 608. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சாப்பிட்டதும் 3 தடவை தன் கை விரல்களை சூப்புவார்கள். உங்களின் உணவில் ஒரு சிறு பகுதி கீழே விழுந்துவிட்டால் கூட அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கி அதை சாப்பிடட்டும். ஷைத்தானுக்கு அதை விட்டுவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் உணவு தட்டு வடித்து உண்ணப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். உங்கள் உணவில் எதில் பரக்கத் உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றும் கூறினார்கள். முஸ்லிம் 2034. ஹதீஸ் 609. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்களின் தோழர்கள், நீங்களுமா என்று கேட்டார்கள். ஆம், மக்காவாசிகளுக்காக ஆடுகளை சில வெள்ளி காசுகளுக்கு கூலியாக நான் மேய்த்துள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2262. ஹதீஸ் 610. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் ஆட்டின் காலின் கீழ்ப்பகுதி அல்லது தொடைப்பகுதி ஆகியவற்றை சமைத்து விருந்துக்கு என்னை அழைக்கப்பட்டாலும் நான் அதை ஏற்பேன். எனக்கு ஆட்டின் காலின் கீழ்ப்பகுதியோ அல்லது தொடைப்பகுதியோ அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் அதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2568. ஹதீஸ் 611. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல் அத்பா என்ற ஒட்டகம் இருந்தது. அதை எந்த ஒட்டகையாலும் முந்த முடியாது, அல்லது முந்த முயற்சித்தது கூட கிடையாது. ஒரு காட்டரபி தன் பெண் ஒட்டகை மீது ஏறி வந்து அதை முந்திவிட்டார். இது முஸ்லிம்களுக்கு துயரத்தை ஏற்படுத்திவிட்டது. இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகில் எந்த பொருள் உயர்ந்தாலும் அதை ஒரு நேரத்தில் தாழ்த்துவது என்ற கடமை அல்லாஹுவின் மீது உள்ளது என்று கூறினார்கள். புகாரி 2872. பாடம் 72. பெருமை கொள்வது கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், அந்த மறுமை வீட்டை எவர்கள் உலகில் பெருமை அடிக்கவும் அராஜகம் விளைவிக்கவும் விரும்ப மாட்டார்களோ அவர்களுக்கே உறுதியாக்கி வைத்துள்ளோம். மேலும் இறுதியில் நல்ல முடிவு இறை அச்சம் உள்ளவர்களுக்கே இருக்கிறது. 28:83 மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் பூமியில் செருக்காக நடக்காதீர்கள், ஏனெனில் உங்களால் பூமியை பிளந்து விடவும் முடியாது, மலை அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது. 17:37 மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேசாதீர், பூமியில் செருக்காய் நடக்காதீர், அகந்தையும் ஆணவமும் கொண்ட எவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. 31:18 மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையாதனில் காரூன் மூசாவின் சமுதாயத்தை சேர்ந்தவன், அவன் தன் சமுதாயத்திற்கு எதிராக வரம்பு மீறி நடந்தான். மேலும் நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வ கருவூலங்களை வழங்கியிருந்தோம் எனில் அவற்றின் சாவிகளை பலசாலிகளின் ஒரு குழுவால் கூட சிரமப்பட்டுதான் தூக்க முடியும். ஒரு தடவை அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினார்கள், நீ பெருமை அடிக்காதே, ஏனெனில் பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெற அக்கறை கொள். மேலும் இம்மையிலும் உனது பங்கை மறந்துவிடாதே. மேலும் அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருப்பது போல் நீயும் உதவி செய். மேலும் பூமியில் அராஜகம் விளைவிக்க முயற்சி செய்யாதே. அராஜகம் விளைவிப்பவர்களை திண்ணமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதற்கு அவன், இவை அனைத்தும் என்னிடம் உள்ள அறிவினால்தான் எனக்கு கிடைத்திருக்கின்றன என்றான். அவனுக்கு முன்னால் அவனை விட அதிக வலிமையையும் ஆள் பலத்தையும் பெற்றிருந்த சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான் என்பது இவனுக்கு தெரியாதா? மேலும் குற்றவாளிகளின் பாவங்கள் பற்றி உடனுக்குடன் கேட்கப்பட மாட்டார்கள். ஒரு நாள் அவன் தன்னுடைய முழு அலங்கார மெடுக்குடன் தன் சமூகத்தார் முன்னிலையில் வந்தான். எவர்கள் உலக வாழ்க்கையை விரும்புவோராக இருந்தனரோ அவர்கள் அவனை பார்த்து கூறலானார்கள், ஆஹா, காரூனுக்கு வழங்கப்பட்டிருப்பதை போன்று நமக்கும் கிடைத்திட வேண்டுமே, அவன் மகத்தான பாக்கியசாலிதான். ஆயினும் ஞானம் வழங்கப்பட்டவர்கள் கூறலானார்கள், உங்கள் நிலை குறித்து வருந்துகின்றோம். நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தோருக்கு அல்லாஹுவின் நற்கூலி சிறந்ததாகும். மேலும் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்குத்தான் இந்த நற்பாகியம் கிடைக்கும். இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியில் புதைத்து விட்டோம். அல்லாஹுக்கு எதிராக அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை. தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளக்கூடியவனாகவும் அவன் இல்லை. நேற்று அவன் பெற்ற தகுதியை அடைய ஏக்கம் கொண்டிருந்த அதே ஆட்கள் இப்பொழுது கூற ஆரம்பித்தார்கள், ஐயோ, நாம் மறந்துவிட்டிருந்தோம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்குகின்றான், மேலும் தான் நாடுவோருக்கு அளவோடு கொடுக்கின்றான் என்பதை. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்திராவிட்டால் எங்களையும் பூமியில் புதைத்திருப்பான். ஐயோ, நிராகரிப்பாளர்கள் வெற்றி அடைவதில்லை என்பது எங்களுக்கு நினைவில்லாமல் போய்விட்டதே என்று கூறினார்கள். 28:76-82 உள்ள வசனங்கள். ஹதீஸ் 612. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சிறிதளவேனும் தன் உள்ளத்தில் பெருமை கொண்ட ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவர், ஒரு மனிதர் தன் ஆடை அழகாகவும் தன் செருப்பு அழகாகவும் இருந்திட விரும்புகிறார், இது பெருமையாகுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான். பெருமை கொள்வது சத்தியத்தை நிராகரிப்பதும் பிற மக்களை கேவலமாக எண்ணுவதுமாகும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 91. ஹதீஸ் 614. ஹாரிசா இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகவாசிகள் பற்றி உங்களுக்கு கூறட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, கடின இதயமுடையவரும் கஞ்சத்தனம் செய்பவரும் பெருமை கொள்வோரும் ஆகிய அனைவரும் ஆவர் என்றும் கூறினார்கள். புகாரி 4918, முஸ்லிம் 2853. ஹதீஸ் 615. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கமும் நரகமும் தர்க்கம் செய்து கொண்டன. என்னுள் அட்டூழியம் செய்பவரும் பெருமை கொள்வோரும் உள்ளனர் என நரகம் கூறியது. உடனே சொர்க்கம், என்னுள் மக்களில் பலவீனரும் அவர்களில் ஏழைகளும் இருப்பர் என்று கூறியது. அப்போது அல்லாஹ் அவ்விரண்டுக்கும் இடையே, சொர்க்கமாகிய நீ என் அருளாகும், உன் மூலம் நான் நாடியோருக்கு அருள் புரிவேன். நரகமாகிய நீ என் வேதனையாகும், உன் மூலம் நான் நாடியோரை வேதனை செய்வேன். உங்கள் இருவரையும் நிரப்புவது என் மீதுள்ள பொறுப்பாகும் என்று தீர்ப்பு கூறினான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2847. ஹதீஸ் 616. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் வேட்டியை பெருமையாக கீழிறக்கி கட்டி எடுத்துச் செல்பவனை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5788, முஸ்லிம் 2087. ஹதீஸ் 617. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூன்று நபர்களுடன் மறுமை நாளில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு. 1. விபச்சாரம் செய்யும் வயோதிகன். 2. பொய் கூறும் அரசன். 3. பெருமை கொள்ளும் ஏழை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 107. ஹதீஸ் 618. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கண்ணியம் என் வேட்டியாகும், பெருமை என் மேலாடையாகும். இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்றில் என்னிடம் ஒருவன் தர்க்கம் செய்தால், அதாவது போட்டி போட்டால், அவனை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2620. ஹதீஸ் 619. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் கண்கவர் ஆடையை அணிந்து கொண்டு தன் தலையை சீவி பெருமையான நடையுடன் நடந்து சென்றான். அவனை அல்லாஹ் பூமிக்குள் இழுக்கும்படி செய்துவிட்டான். அவன் மறுமை நாள் வரை பூமிக்குள் அழிந்து சென்று கொண்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5790, முஸ்லிம் 2088. ஹதீஸ் 620. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 73. நற்குணம். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நிச்சயமாக நீர் நற்குணத்தில் உள்ளீர். 68 அத்தியாயம் 4 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். 3 அத்தியாயம் 134 வசனம். ஹதீஸ் 621. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிக அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். புகாரி 6203, முஸ்லிம் 2150. ஹதீஸ் 622. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளங்கையை விட மென்மையான பட்டையோ பட்டு ஆடையோ நான் தொட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாடையை விட மிக நறுமணமான வாடையை அறவே நான் நுகர்ந்ததில்லை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் ஊழியம் செய்துள்ளேன். சீ என எப்போதும் அவர்கள் என்னிடம் கூறியதில்லை. நான் செய்த எதையும் ஏன் இப்படி செய்தாய் என அவர்கள் கேட்டதும் இல்லை. நான் செய்யாத ஒன்றிற்காக நீ இப்படி செய்திருக்கலாமே என்று அவர்கள் என்னிடம் கூறியதில்லை. புகாரி 3561, முஸ்லிம் 2309, 2330. ஹதீஸ் 623. சாஅப் இப்னு ஜஸ்ஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் காட்டு கழுதை ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தேன். என்னிடம் அதை திருப்பி தந்து விட்டார்கள். என் முகத்தில் ஏற்பட்ட வருத்தத்தை அவர்கள் கண்டதும், இஹ்ராம் அணிந்துள்ளோம் என்பதாலேயே தவிர உம்மிடம் இதை நான் திருப்பி தரவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1825, முஸ்லிம் 1193. ஹதீஸ் 624. நவாஸ் இப்னு ஸமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நன்மை பற்றியும் தீமை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். நல்லது என்பது நற்குணம்தான், தீமை என்பது உம் உள்ளத்தை உறுத்துவதும் மக்கள் அதை பார்த்து விடுவதை நீ வெறுப்பதுமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2553. ஹதீஸ் 625. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையை செய்பவர்களாகவோ தீமையை சொல்பவர்களாகவோ தீமையை விரும்பக்கூடியவர்களாகவோ இருந்ததில்லை. மேலும் அவர்கள், உங்களில் மிகச் சிறந்தவர், உங்களில் அழகிய நற்குணங்கள் உள்ளவரே என்று கூறுவார்கள். புகாரி 3559, முஸ்லிம் 2321. ஹதீஸ் 626. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் ஒரு மூமினின் தராசில் அதிக கணம் ஏற்படுத்துவது நற்குணம்தான். நிச்சயமாக அல்லாஹ் கெட்ட பேச்சுகளை பேசுபவனை, தீய செயல்கள் செய்பவனை கண்டு கோபப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2002. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 627. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் மக்களை நுழைய செய்வதில் மிக அதிகமானவை எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. இறை அச்சமும் நற்குணமும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகத்தில் மக்களை அதிக அளவில் நுழைய செய்வது எது என்று கேட்கப்பட்டது. வாயும் மறை உருப்பம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2004. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 628. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூமின்களில் மிக அழகிய குணமுடையவரே அவர்களின் ஈமானில் பரிபூர்ணமானவர் ஆவார். உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவியரிடம் சிறந்தவரே, அதாவது அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்பவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1162. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 629. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக ஒரு மூமின் தன் அழகிய குணத்தின் காரணமாக இரவில் நின்று வணங்கக்கூடிய பகலில் நோன்பு நோக்கக்கூடியவரின் தகுதியை அடைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவூத் 4798. ஹதீஸ் 630. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உண்மை கூறுவதாக இருந்த போதிலும் தர்க்கம் செய்வதை விட்டு விடுபவருக்கு சொர்க்கத்தின் கீழ்த்தலத்தில் ஒரு வீடும், தமாஷாக இருந்தாலும் பொய்யை விட்டு விடுபவருக்கு சொர்க்கத்தின் நடுத்தளத்தில் ஒரு வீடும், அழகிய குணமுடையவருக்கு சொர்க்கத்தின் மேல்தளத்தில் ஒரு வீடும் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவூத் 4800. ஹதீஸ் 631. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் அழகிய குணம் உள்ளவர்கள் எனக்கு மிக விருப்பமானவர்களிலும் மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமாக அமர்ந்திருப்போரிலும் அடங்குவர். உங்களில் அதிகமாக பேசுபவர்களும் தங்கள் பேச்சால் மக்களிடம் பெருமை அடிப்பவர்களும் முத்தஃபஹீகூன்களும் உங்களில் எனக்கு மிக வெறுப்பானவர்களிலும் மறுமை நாளில் உங்களில் என்னை விட்டு மிக தூரத்தில் இருப்போரிலும் அடங்குவர். அப்போது தோழர்கள், இறை தூதர் அவர்களே, அதிகம் பேசுபவர்கள் மற்றும் பேச்சை கொண்டு பெருமை அடிப்பவர்கள் ஆகியோரை நாங்கள் அறிவோம், முத்தஃபஹீகூன் என்றால் யார் என்று கேட்டார்கள். அதற்கு மறுமொழியாக அவர்கள் பெருமை அடிப்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2005. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 74. பொறுமையாக இருப்பது, அவசரப்படாமல் இருப்பது, மென்மையுடன் இருப்பது. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் எத்தகையோரெனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள், மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள், மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய உயர்ந்த பண்பினரை அல்லாஹ் நேசிக்கிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையையும் மேற்கொள்வீராக, மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக, இன்னும் அறிவியனர்களை விட்டு விலகியிருப்பீராக. 7வது அத்தியாயம் 199வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது, மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக, அப்போது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராக ஆகிவிடுவதை காண்பீர். பொறுமை கொள்வோரை தவிர வேறெவருக்கும் இந்த குணம் வாய்க்கப் பெறுவதில்லை. பெரும் பேறு பெற்றவர்களை தவிர வேறெவருக்கும் இந்த உயர் தகுதி கிட்டுவதில்லை. 41வது அத்தியாயம் 34 மற்றும் 35வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஆயினும் யார் பொறுமையை மேற்கொள்ளவும் மன்னித்து விடவும் செய்கின்றார்களோ அவர்களின் இந்த செயல் திண்ணமாக உறுதிமிக்க வீர செயலை சேர்ந்ததாகும். 42வது அத்தியாயம் 43வது வசனம். ஹதீஸ் 632. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பொறுமை அவசரப்படாமை என உம்மிடம் இரண்டு நற்குணங்கள் உள்ளன, அவ்விரண்டையும் அல்லாஹ் விரும்புகிறான் என ஷஜ் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1-7 ஹதீஸ் 633. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவனாவான், ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் மென்மையையே விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6024, முஸ்லிம் 2165, ஹதீஸ் 634. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையையே விரும்புகிறான், மேலும் அவன் கடினமானதற்கு கொடுக்காததையும் மற்றவைகளுக்கு கொடுக்காததையும் அவன் மென்மைக்கு கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2593, ஹதீஸ் 635. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மென்மை எந்த விஷயத்தில் இடம்பெறுகின்றதோ அவ்விஷயத்தை அது அழகாக்கி விடுகிறது, மேலும் மென்மை எந்த விஷயத்தை விட்டு நீக்கப்படுகிறதோ அது அவ்விஷயத்தை சேதப்படுத்தி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2594, ஹதீஸ் 636. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிவாசலில் ஒரு கிராம காட்டரபி சிறுநீர் கழித்து விட்டார். அவரை அடிக்க நபி தோழர்கள் எழுந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டு விடுங்கள், அவரின் சிறுநீரின் மீது ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுங்கள், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளவே அனுப்பப்பட்டுள்ளீர்கள், கடினமானவர்களாக நடந்து கொள்ள நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று கூறினார்கள். புகாரி 220, ஹதீஸ் 637. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், கடினமாக நடக்காதீர்கள், மக்களை வாழ்த்துங்கள், அவர்களை வெறுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6-9, முஸ்லிம் 1-7-3-4, ஹதீஸ் 638. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மென்மையாக நடந்து கொள்ள தவறியவர் அனைத்து நன்மைகளையும் தவறவிட்டவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2592, ஹதீஸ் 639. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறினார். நீர் கோபப்படாதீர் என்று கூறினார்கள். அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார், நீர் கோபப்படாதீர் என்று பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6116, ஹதீஸ் 640. அபு யாலா என்ற ஷத்தாதிபுன் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்திலும் நல்லது செய்வதை கடமையாக்கி உள்ளான், ஆகவே நீங்கள் தீங்கு தருபவற்றை கொன்றால் அதை கொள்வதை கூட அழகாக்குங்கள், நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால் அறுப்பதை அழகாக்குங்கள், உங்களில் ஒருவர் தன் கத்தியை நன்றாக கூர்மையாக்கட்டும், தான் அறுக்கும் பிராணிக்கு விரைவாக அறுப்பதன் மூலம் நிம்மதி தரட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1955, ஹதீஸ் 641. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் இரண்டு விஷயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த இரண்டில் அவர்கள் இலகுவானதையே தேர்ந்தெடுப்பார்கள், அது பாவமாக இல்லாமல் இருப்பின், அது பாவமானதாக இருந்தால் அதனை விட்டு மற்ற மக்களை விட வெகு தூரம் விலகி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலும் தனக்காக யாரையும் எப்பொழுதும் பழி வாங்கியதில்லை. எனினும் அல்லாஹுவின் கண்ணியம் சேதப்படும் போது அல்லாஹுக்காக அவர்கள் பழி வாங்காமல் இருந்ததில்லை. புகாரி 3560, முஸ்லிம் 2327. ஹதீஸ் 642. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 75. மன்னித்தல் அறிவெளிகளை புறக்கணித்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, மென்மையையும் மன்னிக்கும் தன்மையையும் மேற்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவினர்களை அலட்சியம் செய்வீராக. 7வது அத்தியாயம் 199வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றையும் தக்க காரணத்துடனேயே படைத்துள்ளோம், அந்த நேரம் வந்தே தீரும், எனவே அழகிய முறையில் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக. 15வது அத்தியாயம் 85வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம். மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். 24வது அத்தியாயம் 22வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறாரோ அது உறுதிமிக்க காரியங்களில் உண்டாகும். 42வது அத்தியாயம் 43வது வசனம். இந்த பாடத்தில் அதிக அளவில் வசனங்கள் உள்ளன. ஹதீஸ் 643. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரில் ஏற்பட்ட கடுமையான நிலை போன்று வேறு ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். ஆம், உம் கூட்டத்தாரிடமிருந்து அதைவிட கடுமையான நிலையை நான் சந்தித்துள்ளேன். நான் அவர்களிடம் சந்தித்த நாட்களில் மிக கடுமையான நாள் மலை கணவாயின் நாளாகும், அதாவது தாயிஃபின் நாளாகும். அன்று அலி இப்னு அப்தி யாலை இப்னு அப்தி குலால் என்பவனிடம் நபி என்னை நம்பு என என்னை பற்றி எடுத்து கூறினேன். அவன் என் விருப்பத்திற்கேற்ப பதில் கூறவில்லை. எனவே நான் என் முகத்தில் கவலை அடைந்தவனாக நடந்தேன். மக்காவின் அருகில் உள்ள கர்னு சாலிப் என்ற இடத்தை அடையும் வரை முன்னோக்கி சென்றேன். என் தலையை உயர்த்தினேன். அப்போது எனக்கு மேல் மேகம் நிழலிட்டுக் கொண்டிருந்தது. உற்று நோக்கினேன். அங்கே அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். என்னை அவர் அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் உம் கூட்டத்தாரின் சொல்லையும் அவர்கள் உமக்கு அளித்த பதிலையும் கேட்டுக்கொண்டான். உமக்கு அவர்கள் முறையாக பதில் கூறவில்லை. அவர்கள் விஷயமாக நீர் விரும்பியதை செய்திட மலைகளின் வானவரை உம்மிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். பின்னர் மலைகளின் வானவர் என்னை அழைத்து சலாம் கூறிவிட்டு, முஹம்மதே, உம்மிடம் உம் கூட்டத்தார் கூறியதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். நான் மலைகளின் வானவராவேன். உங்கள் கட்டளைப்படி நான் நடந்து கொள்ள உம்மிடம் என் இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். நீங்கள் விரும்புவது என்ன? நீங்கள் விரும்பினால் அவர்களை இரு மலைகளால் மூடிவிடுகிறேன் என்று கூறினார். வேண்டாம், அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவர்களின் முதுகு தண்டுகளிலிருந்து, அதாவது வாரிசாக அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான் என நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று கூறினேன். என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3231, முஸ்லிம் 1795. ஹதீஸ் 644. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையால் மனைவியையோ தன் ஊழியரையோ அடித்ததே இல்லை, ஆனால் அல்லாஹுவின் வழியில் அவர்கள் போர் புரியும் போது மட்டுமே. அல்லாஹுவிற்குரிய கண்ணியமான இடங்கள் சேதப்படுத்தப்பட்டாலே தவிர அவர்கள் தனக்காக எவரையும் பழி வாங்கியதில்லை, அல்லாஹுக்காக மட்டுமே பழி வாங்குவார்கள். முஸ்லிம் 2328. ஹதீஸ் 645. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் கழுத்தின் மீது ஓரப்பகுதி தடிப்பமாக இருந்த நஜரான் நாட்டு போர்வையை போட்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராம காட்டறுப்பி வந்து அவர்கள் மேல் இருந்த போர்வையை கடுமையாக இழுத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையின் மேல் பகுதியை பார்த்தேன். அந்த காட்டறுப்பி அந்த போர்வையை கடுமையாக பிடித்து இழுத்ததின் காரணத்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த காட்டறுப்பியோ, முஹம்மதே, உன்னிடம் உள்ள அல்லாஹுவிற்குரிய அதாவது பைத்துல் மால் பொருளில் இருந்து எனக்கு தரும்படி கட்டளையிடுவீராக என்று கூறினார். அவரின் பக்கம் திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு பொது நிதியிலிருந்து அவருக்கு நன்கொடை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். புகாரி 5809, முஸ்லிம் 1057. ஹதீஸ் 646. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நபியை அவரின் கூட்டத்தார் அடித்து காயப்படுத்தினார்கள். அவர் தன் முகத்தில் இருந்த இரத்தத்தை துடைத்தார். மேலும், இறைவா, என் கூட்டத்தாரை நீ மன்னிப்பாயாக, இவர்கள் அறியாத மக்களாக உள்ளனர் என்று கூறினார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் ஒரு நபி பற்றி கூறி கொண்டிருந்ததை நான் இன்றும் பார்ப்பது போல் உள்ளது. புகாரி 3477, முஸ்லிம் 1792. ஹதீஸ் 647. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மல்யுத்தம் செய்பவர் உண்மையான வீரர் அல்லர். வீரர் என்பவர் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவரே உண்மையான வீரர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6114, முஸ்லிம் 2609. Was downloaded from TamilIslamicMedia.com.